ஹரிவோம், அனைவருக்கும் நமஸ்காரம். முந்தைய பதிவுகளில் ஜீவன் முக்தன் அவருடைய லட்சணங்களை நமக்கு சுட்டி காட்டினார். இனி அடுத்தது விதேக முக்தனினுடைய லட்சணங்களை சுட்டி காட்டுறார். இவை எல்லாமே சாஸ்திரங்களை நான் அறிந்து கொண்டேன்னு சொல்லி இருந்தாலும் தனக்கு தானாகவேயே ஒரு சுய பரிசோதனை செய்து நாம் இதில் குறிப்பிட்டிருக்கிறபடி நாம் இருக்கிறோமா அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இது எல்லாமே ஒரு சுய பரிசோதனைக்குண்டான வழிமுறைகளைத்தான் இவர் இதில் சொல்லிட்டு வர்றார். இப்படி இப்படி இருந்தால், இந்தந்த லட்சணங்களோடு இருந்தால் நீ அவன் அப்படின்னு காட்டி கொடுக்குறார். அப்போ நாம் அதே போல் நாம் இருக்கிறோமாங்கிறது ஒவ்வொருத்தரும் தனக்கு தானாகவே சுய விசாரம் பண்ணி நமக்கு நாமே கேட்டுக்கிற கேள்வி, நாம் அந்த பாதையில் சரியாட்டி இருக்கிறோமா அப்படின்னு. இப்போ இவர் அந்த விதேக முக்தி நிலை அப்படிங்கிறதுல மொத்தம் 4 பாடல்களை கொடுத்துருக்கிறார். முதல் பாடலை பார்க்கலாம். பூத முதல் பலவிதமாம் காலபேதம், பொய்யான வெகுவிதமம் தேசபேதம், ஓதியிடும் பலவான வஸ்துபேதம், ஒன்றுமிலாதிருப்போனே விதேகமுக்தன். நீ நானவனிவன் என்ற தேகாதி எந்தவித பேதமும் ஒரு அணுவுமின்றி போதகன பரபிரம்ம வடிவேயாகி பொருந்தி இருந்திடுவோனே விதேகமுக்தன். ஜீவன் முக்தன் சொல்லப்பட்ட நிலைக்கு அடுத்த நிலை விதேக முக்தி நிலைன்னு காட்டி கொடுக்கிறார். இப்ப இதுல அவனுக்கு காலபேதம் இருக்கிறது இல்லை, தேசபேதம் இருக்கிறது இல்லை, பொருள்கள்ல பேதங்கள் ஏதும் ஏற்படுறது இல்லை, நீ நான் அவன் இவன் கூடிய விகாரங்கள் எதுவுமே ஏற்படுறது இல்லை. அப்போ எப்படி இருக்கிறான்னா, பரபிரம்மே வடிவாக அவனே தனக்குள் தானாகவேயே சுயம் பிரகாசத்தை உணர்ந்து அதிலேயே திளைத்திருக்கிறவன் எவனோ அவனே விதேக முக்தன் சொல்றார். அதாவது இந்த உலகம் எதனால் ஆனது, பஞ்சபூதங்களால் ஆனது. அப்போ இந்த உலகமும் இந்த உடலும், இது இந்த உடல் இந்த உலகம்னு நாம் எடுத்துக்கிட்டோம்னா இது எல்லாமே உருவானதுன்னு சொல்லும்போது எப்போ உருவானதுன்னு ஒன்று வந்துடுறது இல்லையா, அதுக்கப்புறமா அங்கே என்னது இருக்குது அப்படிங்கிறதும் வந்துடுறது. அப்போது இதனால் என்ன சொல்கிறாருன்னா, காலபேதங்கள், அப்போது ஒரு பொருள் இருக்குன்னு சொன்ன உடனவையே அது எங்கே இருக்கிறதுன்னு வரும்போது அது ஒரு தேச பேதத்தை கொடுக்கறது, அது இடத்த நம்ம வந்து சொல்ல வேண்டியது இருக்குது. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த காலபேதமோ தேசபேதமோ எந்தெந்த தேசங்கள் எந்தெந்த இடங்கள்ல நாம குறிப்பிடுறோமோ அந்தந்த இடங்களை குறிப்பிட்டு உணர்த்தக்கூடிய விஷயங்கள். விஷயங்கள்னா எப்படின்னா, ஒரு வியாபாரம், எப்படிப்பட்ட வியாபாரம், இங்க மனம் பரிவர்த்தனை பண்றது, அதாவது போக்குவரவு. அப்ப அந்த விஷயங்கள்ல போக்குவரவு ஏதுமே இல்லாத ஒரு நிலை, அந்த போக்குவரவு எதுவுமே இல்லாத ஒரு நிலை. அப்போ இந்த போக்குவரவு எதுவுமே இல்லாத ஒரு நிலைன்னா அதுக்கு என்ன காரணமாட்டிருக்கும், அங்கே அதுக்கு விஷயமாட்டு பொருள்கள் எதுவும் இங்க இவனுக்கு இல்லை. அப்போ அங்க அதனால என்ன ஆகுறது, பொருள்களில் பேதங்கள் எதுவும் ஏற்படுறது இல்லை. அது சம்பந்தமாட்டு எந்த விதமான எண்ணங்களோ வார்த்தைகளோ எதுவுமே தோன்றுவதே இல்லை. அப்படி இது எதுவுமே தோன்றாமலவையே இருக்கிறதுனால இங்கே நீ நான் அவன் அவள் அதுங்க கூடிய ஒரு சுட்டி காட்டக்கூடிய தேகங்கள் இருக்கு இல்லையா. இப்ப நீன்னு சொன்னா நமக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒரு உருவத்தை நாம வந்து சொல்றோம், அதுன்னு சொன்னா அது ஒரு அசையும் பொருளோ அசையா பொருளோ ஒரு பொருளை நாம வந்து சொல்றோம். அப்போ இந்த மாதிரியான சுட்டி காட்டுறதுக்கு உண்டான எந்த விதமான பேதமும், ஏன்னா நீ நான் அவன் அவள் அது அப்படின்னு சொல்லும் போதே என்னிலிருந்து அது வேறாக இருக்குன்னு ஆயிடுறது. இப்ப இவர் என்ன எப்படி இருக்கிறார்னா, தனக்கு வேறாக அங்க ஒண்ணுமே இல்லை, இங்க கூடிய பிரம்ம பாவனையிலவையே இருக்கிறதுனால இப்ப இவருக்கு அங்க சுட்டி காட்டுறதுக்கு எந்த விதமான விஷயங்களுமே இல்லை. எள்ளளவு கூட, அதாவது அணு அளவு கூட அங்கே பிரிச்சு பார்க்கறதுக்குன்னு வேற யாட்டு எதுவுமே இல்லாமல் அந்த பரபோதத்தை உணர்த்தக்கூடிய அந்த பரபிரம்ம வடிவமே தான் அப்படியே இருந்து அதுலவையே பொருந்தி இருக்கிறான் இல்லையா, அவனேதான் விதேக முக்தன்னு சொல்லிட்டு லட்சணத்தை சொல்றார். இனி அடுத்த பாடலை பார்க்கலாம். ஜீவன் என்றும் ஈசன் என்றும் ஜெகத்தீதென்றும் செப்பியிடும் சுருதி என்றும் ஸ்மிருதி என்றும் பாவனமாம் புராண இதிகாசம் என்றும் பலவித ஆகம நூல்கள் என்றும் மேவும் பொருள் சகலமுமே பிரம்மம் என்றும் அப்ரம்மம் நான் என்றும் அயலன் என்றும் பாவனை ஈதொன்றும் இல்லாதென்றும் சுத்தமான பரமாக இருப்பவனே விதேக முக்தன். இந்த பாடல்ல ரொம்ப அற்புதமா விளக்கியிருக்கிறார். அதாவது 84 லட்சம் ஜீவ கோடிகள்னு சொல்றது இல்லையா, அதுல நடப்பன ஊர்வன பரப்பன நீந்துவனங்க மாதிரியான ஜீவ கோடிகள் இருக்கு. இந்த மாதிரியான ஜீவ கோடிகள் எல்லாமே வசிக்கிற இடம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் உலகம். அந்த உலகத்தை சிருஷ்டிப்பவர் கர்த்தான்னு ஒருத்தர் இருக்கிறார், அப்படிங்க கூடிய ஒரு கர்த்தான்னு ஒருத்தர் இருக்கிறார். அந்த கர்த்தாக்களை புகழக்கூடிய வேத வாக்கியங்கள் இருக்கின்றன, அவைகள் சாஸ்திராதி நியமனங்கள்னு சொல்லப்படுறது. இதெல்லாம் இந்த ஜகத்த சிருஷ்டியை பத்தி பேசப்படுகின்றன. உன்னதத்தை, படைப்பின் உன்னதத்தை உணர்த்தக்கூடிய நூல்கள்னும் இவை எல்லாமே இவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிரம்மத்தோட தான் இருக்கு. இது எல்லாமே இவரிடமிருந்து வேறாக இல்லை, இவை எல்லாமே பிரம்மம். இந்த தனியாட்டு இங்கே கர்த்தான ஒருத்தர் இருக்கிறார், அந்த வேத சாஸ்திரங்கள் தனியாக இருக்கின்றன, உலகம் தனியாக இருக்கின்றன, இதில் இத்தனையான ஜீவராசிகள் ஊர்வன பரப்பன அப்படிங்கிற மாதிரியான ஜீவராசிகள் இருக்கின்றன அப்படிங்கக்கூடிய பேதங்கள் எதுவுமே இவரிடத்துல இல்லை. அப்போ இவர் எல்லாத்தையுமே எப்படி பார்க்கிறார், அந்த சாஸ்திரங்கள்லேருந்து எல்லாத்தையுமே பிரம்ம பாவனையிலவையே பார்க்கிறார். அப்போ இதில் கடைசி என்ன ஆகிறதுனா, இந்த பாவனையையும் மீறி சுத்த சுகஸ்வரூபமான தானே அனைத்துமே அந்த பிரம்மமாட்டு இருக்க, அந்த பிரம்மமே நான்க கூடியதும் இல்லை. ஏன்னா இங்க இவரே பிரம்மம்னு இருக்கிறதுனால அப்ப பிரம்மமாட்டே இருக்கக்கூடியது நான் பிரம்மம் நான் பிரம்மம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இங்க என்னது இருக்கு, அது அது போலவே இருக்கிறது இல்லையா, அது அப்படியே இருந்துட்டு போட்டுமேன்னு சொல்லிட்டு இவர் அந்த பிரம்ம பாவனை கூட எதுவுமே இல்லாமல் தனக்கு அயலாட்டு இங்க எதுவுமே இல்லை இங்க கூடிய பாவனையும் இல்லாமல் அந்த பாவனைகளை எல்லாமே துறந்த தூய அறிவு நிலையிலவேயே நிலை பெற்று இருக்கக்கூடிய அவனேதான் விதேக முக்தன். தன்னில் தானாகி சுயம் பிரகாசமாட்டு ஒளிரக்கூடிய அந்த பரபிரம்மே நான்கு கூடிய உணர்விலவையே திளைத்து இருப்பவன் எவனோ அவனே விதேக முக்தன் சொல்றார். அடுத்த பாடல்ல பலவிதமாய் தோற்றைய ஓர் நினைவுமின்றி பரவு குண விகாரங்கள் எவையுமின்றி இலங்கும் சுய ஜோதியதாம் பரமேயாகி இருளறவே இருந்திடுவோன் விதேக முக்தன். அலையும் மனோவிருத்திகளோர் அணுவுமின்றி விதம் விதமாய் காரியங்கள் அனைத்துமின்றி சலனமிலா பரபிரம்மம் தாமேயாகி சலியாமல் இருப்பவனே விதேக முக்தன். ஆரம்ப காலத்துல கற்பனை சுரூபமாட்டு நிறைய விதமான எண்ணங்கள் எல்லாம் ஓடிண்டு இருந்தது ஆரம்பத்துல. இப்போ அந்த கற்பனை சுரூபமாக தோன்றக்கூடியதுல எந்த விதமான நினைவுகள் கூட அவர்கிட்ட இல்லை. இந்த நினைவுகள் ஏதுமே இல்லாமல் அதனுடைய குணதோஷங்கள், இப்போ நம்மளுக்கு நினைவுகள் ஏதும் வரலைன்னா நாம ஏன் நினைக்கல அப்படிங்கக்கூடியதுக்கு கூட போகாது. அது சம்பந்தமான குணதோஷங்கள் எதுவுமே இல்லை. விகாரங்களோடு கூடிய விவகாரங்கள் எதுவுமே அங்க மனசுல நடைபெறுவதே இல்லை. அப்போ இந்த எண்ணுவதற்கு எண்ணங்கள் ஏதாவது இருந்தால், நினைவுகள் ஏதாவது இருந்தா அதுல இருந்து நாம நினைச்சு பார்ப்போம். இது என்ன நடந்து முடிந்த விஷயங்களுக்குள்ள மனசு போகும் அல்லது எதிர்காலத்துக்குள்ள போகும். இப்ப இந்த மாதிரியான நினைவுகள், எந்த விதமான நினைவுகள் ஏதுமே இல்லாமல் குணதோஷங்களோ அதனுடைய அதற்கு விகாரங்கள், அதாவது அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு விஷயம் அங்க இல்லைங்கிறதுனால அங்க விவகாரம் எதுவுமே இல்லை. அப்போ இது எல்லாமே இல்லாமல் இருந்து தனக்கு தானாகவேயே இயங்கக்கூடிய சுயம் ஜோதியாக இருக்கக்கூடிய பரமே அதுவாகி இருக்கிறான் இந்த விதேக முக்தன். இவன்கிட்ட அஞ்ஞானம் துளி கூட வர முடியாது. அந்த அஞ்ஞானம் இவர்கிட்ட நெருங்க கூட முடியாது. அந்த இருள் சம்பந்தமான எந்த ஒரு விஷயங்களோ இவருடைய மனோதிடத்தை அசைக்கக்கூடிய மனோவிருத்திகளோ அதனுடைய காரண காரியங்களோ இங்கே எதுவுமே இவர்கிட்ட வராது. இப்படி காரண காரியங்கள் எதுவுமே இல்லாமல், மனோவிருத்திகள் ஏதுமே இல்லாமல், அசைவே இல்லாமல், களங்கமற்ற கலங்கம் ஏதுமே இல்லாத அந்த பரஸ்வரூபமே தான் சொல்லி அந்த அந்த தன்னில் தானாக இருந்து அந்த உணர்விலவேயே சலியாமல் இருக்கிறவன் எவனோ அவனேதான் இந்த விதேக முக்தன்னு சொல்லிக் கொடுக்கிறார். அடுத்தது நாலாவது பாடல். பிரம்மானந்தம் தன்னிலே சரீராதியுற்று, பிரம்மானந்தம் தன்னிலே குடும்பம் பெற்று, பிரம்மானந்தத்தையே அர்ச்சனை இட்டோனாகி, பிரம்மானந்தத்தையே ஜெயம் பெற்றோனாகி, பிரம்மானந்தம் தன்னிலே திருப்தனாகி, பிரம்மானந்தம் தன்னிலே உன்மத்தனாகி, பிரம்மானந்தம் அதே தாம் தாமாகி நின்றோன், பின்னமிலா பரமான விதேக முக்தன். இந்த பாடல்ல அப்ப அவர் என்ன பண்ணின் இருக்காருன்னு சொல்றார். அதாவது மொத்த நாலு பாடல்கள்ல விதேக முக்தனுடைய நிலையை சொல்லிட்டார். இப்ப முதல் பாடல்ல விதேக முக்தன் எப்படி இருப்பான்னா, காலபேதம் இருக்காது, தேசபேதம் இருக்காது, வஸ்துபேதம் இருக்காது, நீ நான் அவன் அவள் அதுங்க கூடிய எந்த விதமான பேதமும் இருக்காதுன்னு சொல்றார். ஏன் இருக்காது அப்படிங்கிறதுக்கு இரண்டாவது பாடல் என்ன, அங்க இங்க இவருக்கு அந்நியமாட்ட அங்க எதுவுமே இல்லை, இவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிரம்மம்னு தான் இருக்கு. அப்ப எல்லாமே பிரம்மம்ங்க கூடியதுலவையே இருந்து அது இவையெல்லாம் பிரம்மங்க கூடியதோ, இதை நான் உணர்ந்தேன், இது நான் பிரம்மமாக இருக்கிறேன் அப்படிங்க கூடிய அந்த ஒரு பாவனைகள் எல்லாமே நீங்கி பாவனா அதீதனாக இருக்கிறான் அடுத்த நிலையில. சரி, அப்ப இந்த நிலையில இருக்கக்கூடியவனுக்கு அப்ப விருத்திகள் எதுவுமே வராதான, வரல. ஏன்னா அங்க அவருக்கு எந்த விதமான நினைவுகள் இல்லை, அந்த நினைவுகள் ஏதும் இல்லைங்கிறதுனால குணதோஷங்கள் இல்லை, அதனால வரக்கூடிய விகாரங்கள் விவகாரங்கள் எதுவுமே இல்லை. அப்போ அஞ்ஞானம்ங்கிறது துளி கூட அவர்கிட்ட போகாது. ஏன்னா அவருடைய திட ஞானியாட்டு இருக்கிறதுனால சதா பிரம்மத்திலவேயே ஊறி தளச்சுண்டு இருக்கிற அவர்கிட்ட அஞ்ஞானம் அணு அளவு கூட அவர்கிட்ட நெருங்காது. அவரை அசைக்கக்கூடிய மனோவிருத்திகள் அவர்கிட்ட போகாது. அப்போ காரண காரியங்கள் ஏதுமே இல்லாமல் தன்னில் தாமாகவேயே அந்த பிரம்மத்திலவேயே சலியாமல் இருக்கிறவனே தான் விதேக முக்தன். இவர் இப்படித்தான் இருக்கிறார், அதனால தான் அவர் இப்படி இருக்கிறார்னு சொல்லிட்டார். சரி, அப்ப அவர் என்ன பண்றாருங்கிறதுக்கு தான் இந்த நாலாவது பாடல்ல. ஏன்னா அப்ப அவர் அங்க விதேக முக்தன் நிலைன்னா அதுக்கு அடுத்தது அப்ப அந்த தேகம் இருக்கு இல்லையா, அப்ப தேகம் இருக்கிறது வரைக்கும் அப்ப அவர் ஏதாவது ஒன்னு பண்ணிட்டு தானே இருக்கணும். அப்ப அங்க அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்கிறதுக்கு இவரே சொல்றார். எந்த வினாடியும் அந்த பிரம்மானந்தத்திலேயே தன்னுடைய சரீரத்தை அவர் இயக்குகிறார். அந்த பிரம்மானந்தத்தையே கணவன் மனைவி குழந்தை உற்றார் உறவினர் இங்க கூடிய குடும்பமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அதாவது வசுதெய்வ குடும்பமாகவேயே அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த பிரம்மானந்தத்தையே சர்வசதா உணர்ந்து அதை இவர் பேசினா பேசக்கூடிய பேச்சுகள் எல்லாமே அந்த பிரம்மானந்தத்தை பத்தியே தான் இருக்கும். அப்ப அந்த பிரம்மானந்தத்தையே சிரவணம் பண்ணி அதையே மனநம் நிதித்தியாசனம், அதாவது அந்த சாஸ்திர விஷயங்களை பிரம்மானந்தத்தை பத்தி கேட்கறது, அதுல சிந்தனை பண்றது, அதுல தெளிவு பெறுவது ஆகிய எல்லாத்திலையுமேயே வெற்றி பெற்று, அப்ப இதுல என்ன ஆகுறதுன்னா விசாரம் அங்கே அடங்குகிறது, அடங்கி போயிடுது. அப்போ இது எல்லாத்திலையுமேயே தேர்ச்சி பெற்று இருக்கிறதுனால இனிமேல் அதுக்கு மேல அங்க கத்துக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இத எல்லாமே உணர்ந்ததுனால அந்த பிரம்மானந்தத்தையே சுவைத்து சுவைத்து அனுபவித்து அனுபவித்து அதுலேயே திருப்தி அடைந்தவனாட்டு அந்த பிரம்மானந்தத்தையே தமக்கு தாமே உணர்ந்து இவர் நடக்கிறது எல்லாமே எப்படி இருக்கும், பாக்குறவங்களுக்கு ஏதோ ஒரு பைத்திய மாதிரி இவர் ஏதோ ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாரேன்னு தோணும். அந்த மாதிரி தனக்கு தானே உணர்ந்ததுனால அது ஒரு பைத்தியமாட்டு அந்த பிரம்மானந்தமே தாமாகி தனித்து நின்று இந்த உடல் உலக பிணைப்புகள் ஏதுமே இல்லாமல் அந்த பரஸ்வரூபமாக இருக்கிறானே அவனேதான் விதேக முக்தன் சொல்றார். அப்ப விதேக முக்தன்னா அவருக்கு பாக்குறது அவரை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிறது எல்லாமே வசுதெய்வ குடும்பம், அவர் பேசுறது எல்லாமே சாஸ்திர விஷயங்களான பேச்சுக்கள். அப்ப இவர் ஏதோ பண்றாருனாக்க பாக்குறவங்களுக்கு புரியாது. அப்போ உலகம் சாதாரணமாட்டு எல்லாருக்கும் போலதான் காணப்படுகிறது. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் இவர் தன் அந்த பிரம்ம பாவனையிலவையே ஊறி தெளிச்சு அந்த பரஸ்வரூபமாகவேயே இவர் இருக்கிறதுனால இவர் செய்யக்கூடிய காரியங்களை மற்றவர்களால எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. அப்ப இவர் என்ன பண்றாருங்கிறத ஆராய்ச்சி பண்ணியோ அல்லது அறிந்து கொள்ளவோ முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த விதேக முக்தனினுடைய லட்சணங்களை சொல்லியிருக்கிறார். அப்படின்னா இங்கே உலகம் உயிர் இறைவன்னு இருக்கிறதே காட்சிக்கு படுகிறதே, அப்போ அவைகளை எல்லாம் எப்படி பார்க்கறதுன்னு கேட்டா அப்ப இவரே தான் சொல்றார். ஜெகஜீவ ஈஸ்வராதிகள் இருக்கா இல்லையா, இவ எல்லாமே கற்பனைகள்னு சொல்ல போறார். அத அடுத்து வரக்கூடிய பாடல்கள்ல பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய பதிவுகள்ல அடுத்து வரக்கூடிய பாடல்களை நாம தொடர்ந்து பயணிக்கலாம். ஹரி ஓம், நன்றி.